ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து அத்தியாயம் 4 உன்னத அறிவு. இன்றைய விருந்து தொடர்ந்து பதம் 34. மொழிபெயர்ப்பு மற்றும் பக்திவேதாந்த பொருளுரை வழங்கி அருளியவர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. இதன் தமிழாக்கத்துக்கு ஸ்ரீதா மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசான தாசனாகிய அடியேன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து நிகழ்ச்சி. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், பிறகு இன்றைய ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம். ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஜானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குரோன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரோன் வைஷ்ணவாம்ச்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சாகல்பதருபியஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேச தாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தை கிரும் யற்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினத்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே பிரீதம் சியாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். பதம் 34. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஜானம் ஜானினஸ்தத்வதர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தினுடைய விளக்கத்தில் ஒரு பகுதியை நாம் நேற்று பார்த்தோம். அதில் யார் உண்மையிலே தத்துவதர்ஷி, யார் தத்துவதர்ஷி கிடையாது, யார் தத்துவதர்ஷி மாதிரி தெரிகிறார் ஆனால் பாதிக்கிணறு தான் தாண்டியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் நேற்று ரொம்ப விவரமாக பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் பரமபுருஷ பகவான். அவர்தான் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அவர் அதே சமயத்தில் தன்னுடைய வியக்தித்துவத்தோட நாராயணராக வைகுண்டங்களிலும் கோலோக விருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் அவர் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மை, அந்த உண்மையை வைஷ்ணவ பரம்பரைகளின் வழியாக யார் ஒருத்தர் தெளிவாக அறிந்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையான தத்துவதர்ஷி, அவர்தான் பூர்ணமான உண்மையை அறிந்தவர் அப்படிங்கிறத நாம் நேற்று ரொம்ப விவரமாக பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் வெறும் மனிதர்களையும் யோகிகளையும் சித்தர்களையும் பாபாக்களையும் அந்த பாபா இந்த பாபா அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கள் பின்னால் செல்பவர்கள்லாம் பூர்ண உண்மையை அறியாதவர்கள், தத்துவதர்ஷிகள் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை தேவர்களை வழிபாடு செய்பவர்கள், இல்லை கடவுள் அப்படிங்கிறது ஒரு உருவமில்லாத சக்தி அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள், இவங்கெல்லாம் தான் இந்த சரீரம் இல்லை அப்படிங்கிறதை உணர்ந்திருந்தாலும் அவங்க இந்த பூர்ண உண்மையை அறிவதில் பாதிக்கினர் தான் தாண்டியவர்கள் அப்படிங்கிறத நாம் நேற்று பார்த்தோம். அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு எதற்காக ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ஆன்மீக குருவை அணுகுவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் அந்த ஆன்மீக குருவை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையே கிடையாது. இதுதான் பகவான் இங்கே சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தித்தே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்ஷினா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே உன்னத அறிவு வேணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைத்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு தேர்ந்த ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அந்த தேர்ந்த ஆன்மீக குரு தத்துவதர்ஷியாக இருக்க வேண்டும். அந்த தத்துவதர்ஷியான ஆன்மீக குரு அவர் உபதேசிப்பது தான் அந்த உன்னத அறிவு. அந்த மாதிரி இல்லாமல் தானாக தான் தோன்றித்தனமாக யாராலையும் அந்த உன்னத அறிவை பெற முடியாது. பகவத்கீதையில் இதை பற்றி பகவான் சொல்லது மட்டும் இல்லாமல் உபனிஷதங்கள்லையும் வேதங்கள்லையும் பாகவதத்திலையும் இது பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆன்மீக குரு ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது பகல் கனவு தான் அப்படின்னு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதா நகதி குதோபி தியாயன்ஸ்டு வாம்ஸ்தஸ்ய எஸ்ய ஸ்ரீ சந்தியான் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார் குருவாஷ்டகத்தில் பாடுகின்றார். யாரை திருப்திப்படுத்துவதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப எளிதாக திருப்தி அடைகிறாரோ, அதே சமயம் யாரை திருப்தி அடைய வைக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் எஸ்ய அப்பிரசாதான் நகதி குதோபி, இந்த 7-16 லோகங்களில் நமக்கு எந்த இடத்துலையுமே நற்கதி கிடைக்காதோ, அப்பேற்பட்ட ஆன்மீக குருவை நான் 3 சந்தியா காலங்களில் வழிபட்டு அவருடைய தாமரை பாதங்களில் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அந்த மாதிரி ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம். அதே முண்டகோபநிஷத்தில் சொல்றது, தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேத் சமித்பானுகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, தத்விஜானார்த்தம் அப்படின்னா உண்மையை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, சகுரும் ஏவாபிகச்சேத், ஒரு ஆன்மீக குருவை ஒருவர் அணுக வேண்டும். அந்த மாதிரி எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னால், சமித்பானிகி சமித்பானிகி அப்படின்னா கையில் சமித்துக்களை சுமந்து கொண்டு ஒருவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அந்த காலத்தில் சமித்துக்கள் சுமந்து கொண்டு அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக ஞானத்தை அடைவதற்காக யாகங்கள் செய்வதற்காக சமித்துக்கள் தேவைப்பட்டன. அந்த மாதிரி ஆன்மீக குருவை அணுகும் ஒரு சிஷ்யர் ஆன்மீக ஞானம் பெற வேண்டும், உன்னத அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஆன்மீக குருக்கிட்ட வியாபார ஆலோசனைகள் கேட்கறதுக்காக போகக்கூடாது. ஆன்மீக குருக்கிட்ட இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக போகக்கூடாது. ஆன்மீக குருட்ட எந்த இடத்துல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக போகக்கூடாது. இல்லை ஆன்மீக குருட்ட எதிரியை எப்படி வெல்லலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணுறதுக்காக போகக்கூடாது. இல்லை ஆன்மீக குருட்ட எப்படி அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போகக்கூடாது. இல்லை ஆன்மீக குருக்கிட்ட நாம் எப்படி வெற்றி அடையலாம், எதிரி எப்படி தோல்வி அடைவார் அப்படின்னு கேட்கறதுக்காக போகக்கூடாது. இதுக்கெல்லாம் ஆன்மீக குரு கிடையாது, இதெல்லாம் வியாபார குரு, இது ஆன்மீக குரு கிடையாது. உண்மையிலே ஆன்மீக குருவை எதற்காக அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னால், தத்விஜானார்த்தம் தத்விஜானார்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, எனக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள உறவை நான் எப்படி புதுப்பித்துக் கொள்வது, அந்த மாதிரி புதுப்பித்துக் கொண்டு பகவத் பிரேமை அப்படிங்கிற மிக உயர்ந்த இலக்கை எப்படி அடைவது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்பதற்காக ஒருவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அந்த ஆன்மீக குரு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொன்னால், அவர் சீட பரம்பரையில், அதாவது நாம் நேற்று சொன்ன அந்த 4 விதமான வைஷ்ணவ பரம்பரையில் ஏதாவது ஒரு பரம்பரையில் உண்மையை பற்றி அவர் ரொம்ப தீர்க்கமாக கேட்டிருக்க வேண்டும். அதான் ஸ்ரோத்ரியம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கேட்பது மட்டும் இல்லாமல் அந்த பூர்ண உண்மையின் அனுபவத்தில், அந்த ஆன்மீக அனுபவத்தில் அவர் ஸ்திரமாக நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு தான் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி 2 குணங்களுடைய ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி முண்டகோபநிஷதம் சொல்கிறது. அதே ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷதம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ தஸ்ஸைஹி கதிதா ஹர்த்தக பிரகாஷந்தே மகாத்மனஹ அப்படின்னு சொல்கிறது. மகாத்மனஹ அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆத்மாக்கள். யார் அந்த மிகப்பெரிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஆன்மீக குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், இந்த மாதிரி ஆன்மீக குருவின் வார்த்தைகளை நம்பிக்கை வைத்திருப்பவர்களும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்களும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான ஏகாந்த பக்தியில் எப்படி ஈடுபடுவது அப்படின்னு ஆன்மீக குரு உபதேசிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்களுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு சாஸ்திரங்களின் எல்லா ரகசியங்களும் விளங்குகின்றன, வேதங்களின் எல்லா ரகசியங்களும் பிடிபடுகின்றன அப்படின்னு அங்கே ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷதம் சொல்கிறது. அதனால ஆன்மீக குருவின் மேலே நம்பிக்கை வைப்பது, ஆன்மீக குருவை அணுகுவது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதே உபநிஷதங்கள் பேசுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாம் தினமும் சொல்லக்கூடிய மங்களாச்சரண ஸ்லோகம், அது கௌதமிய தந்திரத்தில் இருக்கின்றது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷுருன் மிளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அறியாமை என்னும் இருளில் நான் பிறந்திருக்கின்றேன். அஜ்ஞான திமிராந்தசே அப்படின்னு சொன்னால் அறியாமை இருள், அந்த அறியாமை இருளில் நான் பிறந்திருக்கின்றேன், என்னுடைய கண்கள் குருடாகி இருக்கின்றன, என்னுடைய ஆன்மீக குரு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஞானம் அப்படிங்கிற அஞ்சனத்தினால் என்னுடைய கண்களை திறந்து வைக்கின்றார். ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷூர் உன்மிலித்தம் ஏன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கண்களை திறந்து வைக்கின்றார், என்னுடைய ஞான கண்களை திறந்து வைக்கின்றார், அந்த மாதிரி ஆன்மீக குருவை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் அவர் இல்லாமல் ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படின்னு நாம் யோசிக்கிறதுக்கே வேலை கிடையாது. ஏன்னா பாகவதம் 11வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்கிறார், ஆச்சாரியம் மாம் விஜானியம் நாவமன்யத்தை கிரகிச்சித்து நமர்த்தியா புத்தியா சுயேத சர்வதேவமயோ குரு அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆச்சாரியர் அப்படிங்கிறவர், ஆன்மீக குரு அப்படிங்கிறவர், அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்டேருந்து வேறுபட்டவர் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திட்டம் என்னவோ அதுதான் ஆச்சாரியருடைய திட்டம், அதுதான் ஆன்மீக குருவினுடைய திட்டம். அந்த விதத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டேருந்து வேறுபட்டவர் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஆச்சாரியருக்கும் ஒரே எண்ணம் தான், ஆன்மீக குருவுக்கும் ஒரே எண்ணம் தான். என்ன எண்ணம் அப்படிங்கிறது, இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் தங்களுடைய நிலையை உணர்ந்து, அவங்க இந்த சரீரம் கிடையாது, அவங்க ஆத்மா அப்படிங்கிறதை உணர்ந்து, அவங்க பகவானுடைய நித்திய தொண்டன் அப்படிங்கிறதை உணர்ந்து, அவங்க பகவான்கிட்ட சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே எண்ணம். அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய எண்ணம், அதுதான் ஆச்சாரியருடைய எண்ணம். அந்த விதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஆச்சாரியருக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. அவரை ஒருத்தர் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவரை ஒரு சாதாரணமான மனிதனாக கருதி அவர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ஆச்சாரியார் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், 33 கோடி தேவர்களின் பிரதிநிதியாக அந்த ஆச்சாரியார் இருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய ஆன்மீக குருவை நாம் வழிபடும் போது, நம்முடைய ஆச்சாரியாரை வழிபடும் போது, நம்ம இந்த 33 கோடி தேவர்களையும் வழிபட்டு விடுகிறோம். அந்த மாதிரி இருக்கிறது ஆன்மீக குருவின் நிலைமை. அந்த ஆன்மீக குரு இல்லாமல் நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிறிய குழந்தை சில சமயங்களில் வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்து அந்த நிலவை அப்படியே எட்டி கையால் பிடித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அந்த மாதிரி குழந்தைத்தனமான எண்ணம், ஆச்சாரியர் இல்லாமல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் நேரடியாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு தேர்ந்த ஆன்மீக குருவிடம் சரணடைய வேண்டும். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்திய குரு, சைத்திய குருவாக அவர் நம்முடைய மனதில் இருக்கின்றார். அந்த சைத்திய குருவுடைய வெளி உலகத்தின் வெளிப்பாடு தான் ஆன்மீக குரு. அந்த விதத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி பிரதிநிதி. சேவ்ய பகவான், சேவக் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பகவான்களுடைய நிலை இருக்கின்றது. ஒன்று, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் எல்லோருடைய சேவையை ஏற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது, ஆன்மீக குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்வது அப்படிங்கிறதே அவர் தன்னுடைய முன்னுதாரணத்தின் மூலம் காண்பிக்கிறார். அந்த மாதிரி மகாபாகவதராக இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக குருவை அனைவருமே தட்டாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாகவதம் சொல்கிறது, நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பகவதி நைஷ்டிகி அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுபமான விஷயங்கள், அசுத்தங்கள், இது எல்லாமே கழுவப்படுகின்றன. நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு எப்படி கழுவப்படுகின்றன அப்படின்னு சொன்னால், நித்யம் பாகவத சேவையா, நித்யம் பாகவத சேவையா அப்படின்னு சொன்னால், ரெண்டு விதமான பாகவதங்கள் இருக்கின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. முதல் பாகவதம் என்ன அதுன்னு சொன்னால், புஸ்தக பாகவதம், பாகவத வடிவத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னால், பாகவதர், அந்த கிரந்த பாகவதத்தின் படி தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆன்மீக குரு, அவர் பாகவதர். ஆக இந்த கிரந்த பாகவதம், அதுக்கப்புறம் வியக்தியாக இருக்கக்கூடிய ஆன்மீக குரு பகவானுடைய பக்தர் அப்படிங்கிற அந்த பாகவதர், இவங்க ரெண்டு பேருக்குமே நாம் நித்தியமாக சேவை செய்யும் போது, அப்போ நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாசுகளும் தூய்மை அடைகின்றன. அந்த மாதிரி தூய்மை அடைந்தது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பகவதி நைஷ்டிகி அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. நிஷ்டை அப்படின்னு சொன்னால் ஸ்திரமான நிலை. அந்த ஸ்திரமான நிலையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பகவத் பக்தியில் அந்த பக்தி தொண்டில் ஸ்திரமாக ஈடுபடுகிறோம். எந்த விதமான சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காம, எந்த விதமான ஜடக்கவர்ச்சிகளாலையும் குழப்பமடையாமல் ஸ்திரமாக பகவத் பக்தியில் ஈடுபடுகிறோம். அதுதான் இந்த கிரந்த பாகவதத்துக்கும் ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய மகாபாகவதற்கும் நாம் நித்தியமாக தொண்டு செய்வதன் மூலம் அடையக்கூடிய மிக உன்னதமான நிலை. அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே பிரணிபாத்தேன அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். பிரணிபாத்தேன அப்படின்னு சொன்னால் அவரை அணுக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆன்மீக குருவை அணுகாமல் நாம் உன்னத அறிவை பெற முடியாது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே சொல்கின்றார். ஆனால் அந்த ஆன்மீக குருவை அணுகி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அந்த ஆன்மீக குருவை நாம் குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவரை குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த ஆன்மீக குருவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், பகுத்தறிவு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகுத்தறிவு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக குருவுக்கும் சீடருக்கும் இடையில் கேள்வி பதில், எது உண்மை எது சரி அப்படிங்கிற கேள்விகளை சீடர் கேட்க வேண்டும். அதற்கான பக்குவமான பதில்களை ஆன்மீக குருக்கிட்டேருந்து பெற வேண்டும். அதுக்கு பேர் தான் பரிப்பிரஷ்னா அப்படிங்கிறது. அதனால் ஆன்மீக குருவிடம் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே கேள்வி பதில் தான். பகவத்கீதை முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தா கேள்வி பதில் தான். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் சொல்கிறார். அதே மாதிரி பாகவதம் முழுக்க என்னன்னு கேட்டால் பாகவதமும் கேள்வி பதில் தான். பலவிதமான பேர் பாகவதத்தில் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு தேர்ந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய, மகாபாகவதர்களாக இருக்கக்கூடிய, மகாஜனங்களாக இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்கள் பல பேர் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாங்க. ஆக பகவத்கீதையும் கேள்வி பதில், பாகவதமும் கேள்வி பதில், உபனிஷதங்களும் கேள்வி பதில், எல்லாமே கேள்வி பதில் தான். சந்தேகங்கள் இருக்க வேண்டும், கேள்விகள் இருக்க வேண்டும். இதுதான் அறிவின் லட்சணம். அந்த மாதிரி கேள்வி கேட்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தெளிவு பெறாமல் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கேள்வி கேட்டு தெளிவு பெற்ற பிறகு, அதன் பிறகு எந்தவித குழப்பமும் இல்லாமல் இந்த உன்னத அறிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையிலே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் முழுமையாக சரணடைகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரச்சாமித்வம் தர்ம சம்மூட சேதா எச்ரேயாகம் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி அவர் சரணடைகிறார். நான் உடைய சிஷ்யன், நான் உன்னிடம் முழுமையாக சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு எது உண்மையான நன்மை அப்படிங்கிறதே எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தர்மம் எது, நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் எனக்கு உறுதியான நல்வழியை காட்டுங்கள், நான் உங்களிடம் முழுமையாக சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சரணடைகிறார். அந்த மாதிரி சரணடைந்த பிறகு ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ந யோத்ஸ்வா இதி கோவிந்த அப்படின்னு சொல்கிறார். நான் யுத்தம் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா, கோவிந்தா எனக்கு யுத்தம் செய்வதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரணடைந்த பிறகு நாம் என்ன சாதாரணமாக எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே அர்ஜுனன்ட்ட சொன்னார், நீ யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவர் அர்ஜுனன்ட்ட சொன்னாரும், அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தாலும் ஆனால் அவர் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி சரணடையும் போது அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த அதிகாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெரிகிறது. அதனால் தன்னுடைய சந்தேகங்கள் தீரும் வரை, அந்த கேள்விகளுக்கு தெளிவு வரும் வரை அவர் யுத்தம் செய்யப்போவதில்லை அப்படிங்கிறத அவர் அங்கே சொன்னார். ஆனால் அந்த கேள்விகளை அவர் எப்படி கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த சரணடைந்த முறையில் அந்த கேள்விகளை கேட்கிறார். சவால் விடும் முறையில் அவர் கேள்விகளை கேட்பதில்லை. ஏன்னா அந்த சவால் விடும் மனப்பான்மையோட கேள்விகளை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், குதர்க்கமான மனப்பான்மையோட கேள்விகளை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நாம் ஞானத்தை, இந்த உன்னத அறிவை பெற முடியாது. ஏன்னா உன்னத அறிவு எப்படி பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சேவையின் மூலம் பெறப்படுகிறது. பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். அந்த சேவை மனப்பான்மை இல்லாமல், அந்த பணிவு இல்லாமல் அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது, சவால் விடும் முறையில் அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது, திமிராக அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது, இல்லை ரொம்ப குரோதத்தோடையும் விரோதத்தோடையும் அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது, உண்மையை ஒருவர் எடுத்து சொன்னாலும் அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கேள்வி கேட்பவருக்கு இருக்காது. ஏன்னா சவால் விடும் போதோ, குரோதத்தோடு கேள்வி கேட்கும் போதோ, அந்த கேள்வி கேட்கிறவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தான் சொல்வதை எப்படியாவது உண்மை என்று நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலையோடு அவர் கேட்கிறாரே தவிர, தனக்கு தெரியவில்லை அவருக்கு தெரிந்திருக்கிறது, அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு அவர் கேட்பதில்லை. அவர் ஏற்கனவே முடிவு செய்கிறார், கேள்வி கேட்பவர் ஏற்கனவே முடிவு செய்கிறார், எனக்குத்தான் எல்லாமே தெரியும், இவர் சொல்வது தவறு அப்படின்னு அவர் ஏற்கனவே முடிவு செய்கிறார். அந்த மாதிரி முடிவு செய்துவிட்டு, நீங்கள் எப்படி இதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த மாதிரி எப்படி இதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதற்கான பதில் ஆன்மீக வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. அதே கேள்வி ரொம்ப பணிவோடு, ஐயா நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை, அதை எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த கேள்விக்கான பதில் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மட்டுமல்ல, அது ஆத்மாவையும் சென்றடையும். அதனால பணிவும் சேவையும் இல்லாமல் கேள்விகள் கேட்கப்படும் போது அது ஆன்மீக தளத்தில் கேள்வி கேட்கப்படுவதில்லை, அது அகங்காரத்தின் தளத்தில் அந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அகங்காரத்தின் தளத்தில் இருந்து கொண்டு நான் இந்த சரீரம் அப்படிங்கிற தளத்தில் இருந்து கொண்டு அந்த பொய்யான அகங்காரத்தின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கும் போது, ஒரு பக்தர் உண்மையை பக்குவமாக எடுத்துரைத்தாலும் அந்த எடுத்துரைக்கும் உண்மையை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இருக்காது. ஏன்னா அந்த சவால் விடும் மனப்பான்மையில, இந்த சரீரம் அப்படிங்கிற மனப்பான்மையில ஆத்ம ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி என்னுடைய மனதில் நினைப்பதுதான் சரி அப்படிங்கிற அந்த மனநிலையிலையும் ஆத்ம ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால சரணாகதி இல்லாமல் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அது ரொம்ப துர்லபம். அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார், பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி இருக்க வேண்டும், அந்த சரணாகதியோடு சேவை செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும், அந்த சேவை செய்யும் மனப்பான்மையோடு ஆன்மீக குருவின் மேல் மரியாதையும் இருக்க வேண்டும், அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதி அவர் மேல் பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் அடிப்படையில் கேள்விகள் கேட்பதனால ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது. ஆனால் அதே சமயம் பணிவு அப்படின்னு சொன்னால் அது குருட்டுத்தனமான பின்பற்றுதல் கிடையாது. அது குருட்டுத்தனமான பின்பற்றுதலை பணிவு அப்படின்னு சொல்ல முடியாது. குருட்டுத்தனமான பின்பற்றுதல் அறியாமை தான். அந்த மாதிரி அறியாமையினால ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. குருட்டுத்தனமான பின்பற்றுதல் இருக்கக்கூடாது, குதர்க்கமான கேள்விகளை கேட்கும் மனப்பான்மை இருக்கக்கூடாது, பணிவோடு சந்தேகங்களை தெளிவித்துக் கொள்ள அறிவுபூர்வமான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய அந்த திறமை சீடனுக்கு இருக்க வேண்டும். அந்த திறமையை நாம் அர்ஜுனனிடம் காண்கிறோம். அர்ஜுனன் திரும்ப திரும்ப பகவானிடம் கேள்வி கேட்கிறார், தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியவில்லை, நீங்கள் சொல்வது எனக்கு குழப்பமாக இருக்கிறது, அந்த குழப்பத்தை நீக்குங்கள், எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கின்றார். ஆனால் அந்த கேட்கக்கூடிய கேள்வியில் உண்மையிலேயே அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் மேலிடுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்வதற்காக சரியான அதிகாரியை அணுகரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மிளிர்கிறது. அதே சமயம் ஒரு சீடனுக்குடைய பணிவு அந்த கேள்விகளில் தெரிகின்றது. அங்கே சவால் விடும் மனப்பான்மை இருப்பதில்லை. சவால் விடும் மனப்பான்மையில் பல கேள்விகளை ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்திலையும் ரெண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலையும் அர்ஜுனன் கேட்டார். அந்த சமயத்திலெல்லாம் பகவான் பேசுவதே கிடையாது. ஏன் பேசுவதே கிடையாது அப்படின்னு சொன்னால், சவால் விடும் மனப்பான்மையில் ஆத்ம ஞானத்தை உணர முடியாது, அதனால பகவான் பேசுவது கிடையாது. எப்போ அந்த சரணாகதி வந்ததோ, எப்போ அந்த சரணடையும் மனப்பான்மை வந்ததோ, எப்போ அந்த பணிவு வந்ததோ, எப்போ அந்த நம்பிக்கை வந்ததோ, அப்போ பகவான் பேச ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி ஆன்மீக குருவும் தன்னுடைய சீடன் எப்போ வந்து பணிவான், தன்னுடைய சீடன் எப்போ சரணடைவான், தன்னுடைய சீடன் எப்போ தன்னை சரணடைவான், தன்னுடைய சீடன் எப்போ தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வான், தன்னுடைய சீடன் எப்போ அந்த பணிவை காண்பிப்பான் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்கின்றார். அந்த மாதிரி அந்த சீடன் பணிந்து பொறுமையாக சரணடைந்த முறையில் கேள்விகள் கேட்கும்போது, அப்போ அந்த ஆன்மீக குரு மிகவும் சந்தோஷப்பட்டு ஆத்ம ஞானத்தை பூர்ணமாக அந்த சீடனுக்கு உபதேசம் செய்கின்றார். அதனால் உண்மையிலேயே இந்த ஆத்ம ஞானத்தின் ரகசியங்களை கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்ம ஞானத்தின் ஆழங்களை நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆன்மீக குருவை நாம் ரொம்ப பணிவோடும் சரணடைந்த நிலையிலையும் அணுக வேண்டும். அந்த மாதிரி அணுகி நம்முடைய கேள்விகளை கேட்கும் போது, அப்போ இந்த ஆன்மீக தன்னுணர்வு அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தின் கதவுகள் திறக்கப்படும். அந்த பொக்கிஷத்தின் கதவுகள் திறக்கப்படும் போது அப்போ நாம் யார் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளலாம், நம்முடைய உண்மையான ஆன்மீக நிலை என்ன அப்படிங்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நித்தியமான தொடர்பு என்ன அப்படிங்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி உணர்ந்து கொண்டு அந்த தொடர்பின் அடிப்படையில் நாம் இயங்கலாம். அந்த மாதிரி நம்முடைய சாஸ்வதமான நிலையை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை இருக்கின்றது. இன்றைக்கு இங்கே முடிக்கப் போகின்றோம். ஆனாலும் இந்த ஸ்லோகம் பற்றிய விளக்கங்கள் இன்னும் முழுமையடையவில்லை. ஒரு முக்கியமான தலைப்பு இதுவரைக்கும் விவாதம் செய்யாமல் இருக்கின்றது. அந்த முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையான ஆன்மீக குருவை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது, போலிகளிடமிருந்து ஒரு உண்மையான ஆன்மீக குருவை எப்படி பிரித்தறிவது, ஒரு உண்மையான ஆன்மீக குருவினுடைய குணங்கள் யாவை, அவருடைய அடையாளங்கள் என்ன, அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விகள், நடைமுறையில் ஒரு ஆன்மீக குரு யாரு அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள உதவக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் இன்னும் பதில் சொல்லவில்லை. அந்த தத்துவதர்ஷி யாரு அப்படிங்கிறதுடைய முழுமையான விளக்கம் இந்த கேள்விகளின் பதிலில் பொதிந்திருக்கின்றது. அதனால நாளைக்கு இதே ஸ்லோகத்தை நாம் தொடரவிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து உங்களுடைய கைபேசியில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 8 4 3 6 2 1 1 7 2 8 4 3 6 6 2 1 1 7 2 இந்த தொலைபேசி எண்ணுக்கு கீதா தமிழ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரோட ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ அனுப்பினால் போதும். உடனே உங்களுக்கு உதவ நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே.